ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹம்.
யாராலும் காண்பதற்கு அறிய சிவபுரம் பொருளை எஞ்ஞான்றும் காணலாம் என்று ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் அது நாகை காரோணம் என்று குறிப்பார் அப்பெருமான். பிறர் தன்னை காட்சிக்கு அறியான் தன்னை காரார் கடல் புடைசூழ் அந்த நாகை காரோணத்து என்றும் எஞ்ஞான்றும் காணலாமே என்பது அவர்களுடைய அருள்வாக்கு. அவ்வளவு பெருமையுடைய சிவ ராஜதானியாக திகழ்வது நாகை காரோணம் என்ற நாகப்பட்டினம். இந்த தலத்தை இன்றைய தினம் தரிசிப்போம். தஞ்சையிலிருந்து நாகூர் செல்லும் இருப்பு பாதையில் இந்த தலம் உள்ளது. இதனை மயிலாடுதுறையிலிருந்தும் திருவாரூரிலிருந்தும் திருத்துறை பூண்டி காரைக்கால் கும்பகோணம் முதலிய நகரங்களிலிருந்தும் எளிதாக சென்று அடைய முடியும். இது மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலம். பழைய இலக்கியங்களாலும் போற்றப்படுவது. சோழ நாட்டின் மிகச்சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக இது விளங்கியது. சோழ மன்னர்கள் தங்கள் புதல்வர்களை கல்வி பயில்வதற்காக இங்கு அனுப்பியிருந்தார்களாம். ஆகவே சோழ வித்யாபுரம் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு. ஒரு நாகப்பட்டினத்தை ஆண்ட சோழன் பிலத்வாரம் வழியாக நாகலோகம் சென்று அங்கு நாகக்கன்னியை மணந்து பெற்ற புதல்வன் இளந்திரையன் என்று பத்துப்பாட்டு அறிவிக்கிறது. நாகர்கள் எனப்படக்கூடிய குடியினர் இந்த ஊரில் குடியேறியிருந்தார்கள் என்பதால் நாகை என்று ஒரு பெயர் வந்தது என்று சொல்வார்கள். குறுந்தொகை புலவர் ஒருவர் நன்னாகையார் என்று வழங்கப்பட்டார். இது ரோமானியர்கள் சீனர்கள் ஆகிய ஐநவர்கள் வந்து வாணிபம் செய்த ஒரு துறைமுகம். பல புத்த விகாரங்களும் இருந்த இடம். இந்த தலத்தை தலபுராணம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஆதிசேஷன் பூஜித்த ஊராதலால் நாகை என்ற பெயர் வந்தது என்று தலபுராணம் சொல்கிறது. இந்த ஆதிசேஷன் குடந்தை காரோணத்திலும் நாகேஸ்வரத்திலும் திருப்பாம்பூரத்திலும் திருநாகூரிலும் சிவராத்திரி என்று வழிபட்டதாகவும் புராணம் சொல்லும். இந்த காரோணம் என்ற பெயருடைய தலங்கள் மூன்று. ஒன்று நாகை காரோணம், மற்றொன்று குடந்தை காரோணம், மூன்றாவது கச்சி காரோணம். அதாவது நாகைப்பட்டினம், கும்பகோணம், காஞ்சிபுரம் ஆகிய மூன்று தலங்களில் இந்த காயாரோகண பெருமானுடைய கோயில்கள் அமைந்துள்ளதை பார்க்கலாம். புண்டரீக முனிவர் என்பவரை இறைவன் தன் மேனியில் ஏற்றிக் கொண்டதால் இதற்கு அந்த பெயர் வந்தது. இறைவனுக்கு காயாரோகணேஸ்வரர் என்ற பெயர் வந்தது என்று சொல்வார்கள். இந்த தலத்துக்கு பல்வேறு சிறப்புகளில் ஒன்று அம்பிகையினுடைய 64 சக்தி படங்களுள் ஒன்றாக திகழ்வது. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்ற வரிசையில் நாகை நீலாயதாட்சியையும் சேர்த்து சொல்வார்கள். கைலையிலும் காசியிலும் முக்தி மண்டபங்கள் உண்டு. அதே போல இந்த ஊரிலும் முக்தி மண்டபம் உண்டு. அதிபத்த நாயனார் என்று ஒரு நாயனார், 63 நாயன்மார்களுள் ஒருவர், செம்படவராக திகழ்ந்தவர். மீன் பிடிக்கச் செல்லும்போது ஒரு மீனை இறைவனுக்கு என்று அர்ப்பணித்தவர். ஒரு நாள் ஒரே ஒரு மீன் கிடைத்த போதும் அதை சிவார்ப்பணமாக கடலில் விட்டபோது இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்ததாக பெரிய புராணம் சொல்லும். இதைத் தவிரவும் இந்த பெருமான் அகத்திய முனிவருக்கு திருமண கோலம் காட்டியதாகவும் வரலாறு உண்டு. தசரதன் சனி பிரதிஷ்டை செய்திருக்கிறான். அம்பிகை, முருகன், திருமால், அகத்தியர், வசிஷ்டர், முசுகுந்தன் ஆகியவர்கள் இங்கு வழிபட்டு அருள் பெற்றுள்ளார்கள் என்று தலபுராணம் விவரிக்கிறது. இந்த கோவிலின் அமைப்பு நகரின் நடுவில் உள்ள இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. இரண்டு பிரகாரங்கள் உண்டு. நுழைவாயில் தாண்டி உள்ளே சென்றால் நாகாபரண பிள்ளையாரை தரிசித்து அதற்கு அடுத்தபடியாக சுதையினால் செய்யப்பட்ட ஒரு நந்தியை பார்க்கலாம். வடக்கில் பந்தல் காட்சி மண்டபம், பசுமடம், தெற்கில் முக்தி மண்டபம், தேவதீர்த்தம் ஆகியவை இருக்கின்றன. இதனை கடந்து செல்லும்பொழுது 5 நிலைகளை உடைய ஒரு சோழர் கோபுரம் காட்சி தரும். அதனை தாண்டி சென்றால் இரண்டாவது பிரகாரம். நடுவில் ராஜதானி மண்டபம் இருக்கிறது. இந்த பிரகாரத்தில் கிழக்கே விநாயகர், பழனியாண்டவர், இடும்பன் சன்னதிகள், அதிபத்த நாயனாருடைய சன்னதி, நந்தவனம், கிணறு ஆகியவை இருக்கின்றன. மேற்கில் வல்லப கணபதி, காளி ஆகிய சன்னதிகளும், வீரபத்ரருடைய ஆலயமும், வடக்கே ஆத்மநாத சுவாமியினுடைய சன்னதியும், வசந்த மண்டபம், யாகசாலை போன்றவையும் இருக்கின்றன. தெற்கு நோக்கியவளாக அம்பிகையினுடைய சன்னதி அமைந்திருக்கிறது. அடுத்ததாக 3 நிலையுடைய ஒரு 2 கோபுரம். அந்த வாயிலில் செங்கழி விநாயகர், ஆறுமுக பெருமான் ஆகிய மூர்த்திகளை தரிசிக்கலாம். அதிகார நந்தியினிடம் உத்தரவு பெற்று விநாயகரை வணங்கி முதல் பிரகாரத்தை நாம் வரம் வருகிறோம். தியாகராஜ பெருமானை நோக்கிய வண்ணம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சன்னதி அமைந்திருக்கிறது. தெற்கில் உள்ள திருமாளிகை பத்தியில் 63 சனையாச்சாரியார்கள் ஆகியவர்கள் இருக்கிறார்கள். மேற்கே மாவடி பிள்ளையார், முருகப்பெருமான், கஜலட்சுமி ஆகிய மூர்த்திகள் இருக்கின்றன. வடக்கில் தசரதன் ஸ்தாபித்த சனீஸ்வர பகவான் உள்ளிட்ட நவகிரகங்கள் உள்ளன. நடராஜர் மண்டபத்தையும் தரிசிக்கலாம். கிழக்கு திசையில் பைரவர், சந்திரன் முதலிய மூர்த்திகளை தரிசித்து மகாமண்டபத்தை கடந்து கருவறையில் உள்ள காயாரோகண பெருமானுடைய சிவலிங்க திருமேனியை தரிசிக்கலாம். இந்த பெருமானுடைய பின்னால் தனி மாடத்தில் சுமாஸ்கந்தர் திருவுருவம் காணப்படுகிறது. மகாமண்டபத்தில் பஞ்சமுக விநாயகர் சிம்மவாகனத்தில் எழுந்து கொண்டிருக்கிறார். வில்லேந்திய முருகனையும் தரிசிக்கலாம். புண்டரீக முனிவருடைய திருவுருவமும் அங்கு இருக்கிறது. அழகுக்கு ஒருவரும் உபாத வழியாக அம்பிகை காட்சியளிக்கிறாள். அருகில் ஆடிப்பூர் அம்மனுடைய சன்னதியும் இருக்கிறது. இந்த ஊரில் 12 சிவாலயங்கள் உண்டு என்று சொல்வார்கள். இதன் அருகில் உள்ள தலங்கள் சிக்கல், கீழ்வேளூர், தேவூர், எட்டுக்குடி, திருமருகல், திருச்சாத்தமங்கை ஆகிய பாடல் பெற்ற சிவத்தலங்கள். இந்த தலத்தில் உள்ள விநாயகர்களில் நாகாபரண விநாயகர், மாவடி விநாயகர் ஆகிய விநாயகப் பெருமான் சன்னதிகள் மிகவும் சிறப்புடையவை. தியாகராஜர் சன்னதியில் இருக்கக்கூடிய விடங்கர் சுந்தர விடங்கர் எனப்படுவார். இவருடைய நடனம் தரங்க நடனமாகும். கோவிலுக்கு மேற்கே உள்ள புண்டரீக தீர்த்தம், முக்தி மண்டபத்துக்கு அருகில் உள்ள தேவதீர்த்தம், ஊருக்கு மேற்கே ஓடக்கூடிய தேவநதி என்று சொல்லக்கூடிய உப்பனாறு, கடல் ஆகியவை முக்கிய தீர்த்தங்களாக கருதப்படுபவை. ஆடி தை அமாவாசை நாட்களிலும் மாசி முகத்தன்றும் அதிபத்தருடைய முக்தி நாளாகிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விழாவன்றும் சுவாமி கடலில் தீர்த்தம் கொடுத்தருள்வார். சனவிருட்சமாக மாமரம் கருதப்படுகிறது. இது தவிரவும் வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவமும் ஆடிப்பூர உற்சவமும் மிகச்சிறப்பாக இந்த தலத்தில் நடைபெறக்கூடிய விழாக்கள். ஆனி மாதம் வரும் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில் சப்தஸ்தானத்திற்கு பெருமான் எழுந்தருள்வார். இந்த தியாகராஜருடைய நடனத்தை சூக்ம பஞ்சாட்சர நடனம் என்றும் உறவு புலி நடனம் என்றும் கூட சொல்வார்கள். இவருக்கு அபிஷேக ஆராதனைகள் உண்டு. இந்த ஆலயத்தின் தலபுராணத்தை தமிழில் மகாவித்வான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை அவர்கள் நாகைக்காரோண புராணம் என்று 61 படலங்களோடு 2500 மேற்பட்ட பாடல்களோடு 1860 ஆண்டில் அரங்கேற்றம் செய்தார்கள். இதில் ஆதிசேஷன், புண்டரீக முனிவர், ரகத்தியர், சாரிசுகன் என்பவன், சப்த முனிவர்கள் ஆகியோருடைய வரலாறுகள் எல்லாம் கூறப்பட்டு உள்ளது. இதில் கல்வெட்டுகள் 7 உள்ளன. அவை ராஜராஜன், குலோத்துங்கன் முதலிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டவை. முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடி பரவியுள்ளார். கஷேத்திர கோவைப்பிள்ளை தமிழில் சிதம்பர முனிவர் குறிப்பிடும்பொழுது, சிவர் ராஜதானி என்னும் நாகை இவர் கந்தசுவாமி வருகவே, கைகண்ட அடியர் பணி மெய்கண்ட வேலவன் கருணையும் கடல் வருகவே என்று முருகப்பெருமானை வருக வருக என்று கரைந்து உருகி வரவேற்கிறார். அப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் உடையது இந்த நாகைக்காரோண திருத்தலம். திருப்புகழிலும் அருணகிரிநாதர் 4 திக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை களைந்த நாகப்பட்டினத்து அமர்ந்த பெருமாளே என்று துதிக்கிறார். திருஞான சம்பந்த பெருமான் இந்த தலத்தை பரவும்பொழுது 2 பதிகங்களில் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் நமக்கு உணர்த்துகிறார். அடியார்கள் தினந்தோறும் முறைப்படி விதிப்படி வழிபடக்கூடிய கடல் நாகை காரணத்தான் என்று இறைவனை துதிக்கிறார். இதன் மூலம் தினமும் சிவாலய தரிசனம் செய்வது முக்கியம் என்பதை உணர்த்துகின்றார். அந்த அடியார்கள் பாவதனைகள் நீங்கியவர்கள், அப்பொழுதுதானே அங்கு வந்து வழிபடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆகையால் வினையில் அடியார்கள் விதியால் வழிபட்டு கனையும் கடல் நாகை காரணத்தானே என்று பாடுகின்றார். இந்த பெருமான் பாரோர் தொழ விண்ணோர் பணிய பெண்ணோடு ஆண் என நின்ற பெருமான். சென்னையில் பிறை சூடியவன், அண்ணாமலை நாடன், ஆரூர் உரை அம்மான், ஏன எயிறு அரவம் எல்லாவற்றையும் மெய்யில் பூண்டவன், வளரும் சடை அண்ணல், அடியார்க்கு அருள் நல்குவன், நம்முடைய சிந்தையை விட்டு அகலாதவன், இப்படியெல்லாம் அந்த தேவாரத்தில் பெருமானுடைய புகழ் பாடப்படுகிறது. திருநாவுக்கரசர் சுவாமிகள் திரு நேரிசை பதிகமும், திரு விருத்தம் ஒன்றும், திரு குறுந்தொகையும், திரு தாண்டகம் ஆகிய பதிகங்கள் பாடியுள்ளார். இவை முறையே 4, 5, 6 திருமுறைகளில் அமைந்துள்ளன. அதில் உபதேசங்கள் பல உண்டு. மனைவி, தாய், தந்தை, மக்கள், சுற்றத்தார்கள் ஆகிய பந்தத்தில் அழுந்தி வேதனைக்கு இடமாகாமல் கடல்சூழ் நாகை காரணத்தானே நினையுங்கள், நாம் உயிர்ந்து விடலாம் என்று உபதேசிக்கின்றார். இந்த கடல் நாகை காரணத்தான் கற்றவர்கள் பயிலக்கூடிய இடத்தில் உள்ளவன். அவன் ஒரு கரத்தில் வில்லேந்தியில் உள்ளவன், திரிபுரசம்ஹாரத்திற்காக அந்த வில்லை ஏந்தினான். ஆனால் உண்மையில் பார்த்தால் இடது கையில் ஏந்தியுள்ளதில் அம்பிகையினுடைய பாகம் அல்லவா, வலது கை நானே வலித்தது அல்லவா? ஆகவே இந்த திரிபுரசம்ஹாரத்தினுடைய வெற்றி யாருக்கு உரியதாக சொல்ல முடியும்? பெருமானுக்கு உரியதாக சொல்ல முடியுமா அல்லது அம்பிகைக்கு உரியதாக சொல்ல முடியுமா என்று நயத்தோடு ஒரு பதிகம் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். கற்றார் பையில் கடல் நாகை காரணத்து எம் கண்ணுதலே, வில் தாங்கிய கரம் வேல் நெடுங் கண்ணி வியன் கரமே, மற்றான் நெடுந் சிலை நான் வலித்த கரம் நின் கரமே, செற்றார் புறம் செற்ற சேவகம் என்னை கொள் செப்புமீனே என்று இறைவனை நோக்கி பாடுவது போல அந்த பாடல் அமைந்துள்ளது. இப்படி நாவுக்கரசர் பாடிய பதியங்களுள் திருத்தாண்டகத்தில் பல்வேறு ஊர்களில் உள்ள பெருமானை இந்த நாகைக்காரணத்து எப்பொழுதும் பார்க்கலாம் என்று ஒரு பதிகம் அருளியிருக்கிறார். அந்த திருத்தாண்டகத்தில் பல தலங்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படுவதால் நாம் பாராயணம் செய்யும்பொழுது எல்லா தலங்களையும் நினைத்த ஒரு பெரிய பேற்றினையும் நாம் கூடவே அடைகிறோம். சுந்தரமுத்து சுவாமிகள் திருவாரூரிலிருந்து திரு நாகைக்காரணத்துக்கு வந்து இறைவனை பாடி ஆடை அணிகலன்கள் சாந்தம் குதிரை சுருகி முதலிய எல்லாவற்றையும் பெருமானிடமிருந்து பெற்றார் என்று திரிபுராணம் சொல்கிறது. அதில் இறைவனிடம் என்னெல்லாம் கேட்டார் என்பதை அந்த பதிகத்தில் அவரே பாடியிருக்கிறார். பத்தூர் புக்கிருந்து இறந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிராடி திரிவீர், செத்தார்தம் எலும்பணிந்து சேவேறி திரிவீர், செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக் ஒரு நாள் இறங்கீர், முத்தாரம் இறங்கி மிளர் மணிவை இறக்கோவை அவை பூன தந்தருளே மெக்கினிதானாரும், கஸ்தூரி கமிஷாந்து பணித்தருள வேண்டும் கடனாக காரோணம் ஏவி இருந்தீரே என்று சுவைபட அந்த பாடல் வரும். இறைவன் கொடுத்து இவையெல்லாம் நமக்கு வர வேண்டும், இறைவனிடம் மட்டுமே கேட்க வேண்டும், மாநிலங்களிடம் கேட்கக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தானோ என்னவோ இப்படி ஒரு பதிகம் அமைந்துள்ளது. இப்படிப்பட்ட பலவேறு சிறப்புகளை உடைய விடங்கத்தலமாகிய நாகைக்கோரணனை அன்பர்கள் அனைவரும் சென்று வணங்கி எல்லா நலன்களையும் பெறுவார்களாக.